ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 25. சூத புராணிகர் கூறுகிறார், சௌனக மகர்ஷியே, நீங்கள் சிவனது சாரூபியத்தையே பெற்றவர், பேரறிஞர், நல்லெண்ணம் கொண்டவர். ருத்ராட்சத்தின் பெருமைகளை சற்று சுருக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள். ருத்ராட்சம் சிவனுக்கு மிகவும் உகந்தது, மிக மிக தூய்மையானது. அதை காண்பதும் தொடுவதும், அதை வைத்துக் கொண்டு ஜபிப்பதும் பாவங்கள் அனைத்தையும் தொலைக்கும். முன்பொரு சமயம் அனைத்து உலகங்களுக்கும் உதவ எண்ணிய சிவபரம்பொருள் உமையம்மைக்கு ருத்ராட்சத்தின் பெருமைகளை கூறியுள்ளார். சிவபெருமான் கூறுகிறார், மங்களங்களை அருளும் மகேஸ்வரியே, அடியார்களுக்கு இதம் செய்ய விரும்பி உண்மையில் கொண்ட அன்பினால் ருத்ராட்சத்தின் பெருமைகளை கூறுவேனாக. மகேஸ்வரியே, முன்பொரு சமயம் நான் மனதை அடக்கி ஆயிரக்கணக்கான தெய்வ வருடங்கள் கடுந்தவத்தில் மூழ்கியிருந்தேன். ஒரு நாள் எனது மனம் கலங்கி தவம் கலைந்தது. அனைத்து உலகங்களுக்கும் நன்மையே செய்யும் பரம்பொருளான நான் உடனே எனது இரு கண்களையும் திருவிளையாட்டாக திறந்தேன். அவ்வாறு திறந்த அழகிய கண்களிலே இருந்து சில கண்ணீர் துளிகள் கீழே சிந்தின. அக்கண்ணீர் துளிகளில் இருந்து இரு ருத்ராட்ச மரங்கள் தோன்றின. அடியார்களுக்கு அருள்வதற்கென்றே அக்கண்ணீர் துளிகள் தாவர நிலை பெற்றனவோ என்னவோ, அதில் தோன்றிய ருத்ராட்சங்களை விஷ்ணுபக்தர்களுக்கும் மற்ற நாள் வர்ணத்தவர்களுக்கும் பிரித்து தந்தேன். எனக்கு உகந்த ருத்ராட்சத்தை இந்நில உலகில் கௌட தேசத்தில் பயிரிடச் செய்தேன். வடமதுரை, அயோத்தி, இலங்கை, மலைய பர்வதம், சஹ்யகிரி அதாவது விந்தயமலை, காசி மற்றும் பல பல தேசங்களிலும் அதன் வேர் தோன்றியது. சுருதிகளில் புகழப்பட்ட இந்த உயர்ந்த ருத்ராட்சம் சகிக்க முடியாத பெரும் பாவங்களையும் அழித்து ஒழிப்பது. எனது கட்டளையினாலேயே இவ்வுலகில் அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேளாளர்கள் என்கிற நான்கு வர்ணங்கள் தோன்றின. சுபங்களைத் தரும் ருத்ராட்சங்களும் இவ்வாறே நால்வகைத்ததாகும். அந்தணர் முதலிய பிரிவு போல் ருத்ராட்சம் வெண்மை, செம்மை, மஞ்சள், கருமை என நால்வகைத்தன. அந்தந்த வர்ணத்தவர் அந்தந்த ருத்ராட்சத்தையே அணிய வேண்டும். இவ்வுலக போகமும் பின்பு முக்தியும் பெற விரும்பும் நால் வர்ணத்தவரும் அதிலும் சிவனடியார்களாக உள்ளவர்கள் இறைவன் இறைவியின் திருவருளை பெற கட்டாயமாக ருத்ராட்ச காய்களை அணிய வேண்டும். நெல்லிக்காய் அளவுள்ள ருத்ராட்சமே மிகச்சிறந்தது. இலந்தை பழ அளவுள்ளது நடுத்தரமானது. கடலை அளவுள்ளது மிக மிக குறைந்தது கீழ்த்தரமானது. பக்தர்களின் நலம் கருதியே இப்பிரிவுகளை கூறினேன். மகேஸ்வரியே, இலந்தை பழ அளவுள்ள ருத்ராட்சம் இவ்வுலகில் இன்பத்தையும் சௌக்கியத்தையும் மேலும் மேலும் வளரச் செய்து விரும்பியதை விரும்பிய வண்ணம் தரும். அது சிறிதுதானே என நினையாதே. நெல்லிக்காய் அளவுள்ள ருத்ராட்சம் அனைத்து தீவனைகளையும் களைவது, அரிஷ்டங்களை தொலைப்பது. குந்துமணி அளவுள்ள ருத்ராட்சம் விரும்பியதெல்லாம் நல்கும், காரியங்களை பயன் உடையதாக செய்யும். அளவில் சிறியதாக சிறியதாக அதிக பயனை தரும். பெரிய ருத்ராட்சத்தை விட சிறிய ருத்ராட்சம் 10 மடங்கு அதிக நலனை தருவதென்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். பாவங்கள் தொலைய வேண்டுமெனில் ருத்ராட்சம் அணிவது அவசியம். விரும்பியதெல்லாம் பெறத் தருவது ருத்ராட்சம், எனவே அதை அணிவதும் கட்டாயமாகும். பரமேஸ்வரியே, மங்களமான ருத்ராட்ச மாலை அளிக்கும் நற்பயன் போல இவ்வுலகில் பயன் தருவது வேறு எந்த மாலையும் இல்லை என்பது கண்கூடு. அம்பிகையே, ஒரே அளவுள்ள உறுதியான பிசுபிசுப்புள்ள பருத்த மேற்பகுதி, சற்று கூர்மையுள்ளதாக உள்ள அழகான ருத்ராட்சம் விரும்பியதையெல்லாம் அருள்வது, போகத்தையும் முடிவில் முக்தியையும் தருவதாகும். பூச்சி எரித்தது, சற்று பின்னமானது, பாதியாக உடைந்தது, மேற்புறம் முள் போன்ற சொரசொரப்பின்றி வலுவிழுப்பாக உள்ளது, அடிபட்டது, முழுமையாக உருண்டையாக இல்லாதது, இவ்வாறுள்ள 6 வகையான ருத்ராட்சங்களையும் ஏற்கக்கூடாது. மாலையாக கோர்ப்பதற்கு ஏற்ப இயற்கையாகவே துளையுள்ள ருத்ராட்சம் மிக உயர்ந்தது. மனிதனால் துளை செய்யப்பட்ட ருத்ராட்சமணி நடுத்தரத்தது. ருத்ராட்சமணியை அணிதல் பெரும் பாதகங்களையும் நசிக்கச் செய்யும். 1100 ருத்ராட்சம் அணிந்தவன் பெரும் பயனை பற்றி 100 வருடங்கள் கூறினாலும் முடிவுறாது. சில பக்திமான்கள் 550 ருத்ராட்சங்களை கோர்த்து கிரீடம் போல் செய்து தலையில் அணிவது உண்டு. 360 ருத்ராட்சங்களை ஒரு மாலையாக கட்டி அதுபோல் 3 மாலைகளை பூணூலாக அணிவது சிறந்தது. இதன் பின் எந்தெந்த உறுப்புகளில் எந்த எத்தனை எத்தனை ருத்ராட்சங்கள் அணிய வேண்டும் என்பதை விளக்கிய சூதர் மேலும் கூறலானார், மகரிஷிகளே, ஈசான சர்வ வித்யானாம் என்கிற மந்திரத்தை கூறி தலையிலும், தற்புருஷாய வித்மகே என்கிற மந்திரத்தை கூறி இரு காதுகளிலும், அகோர அகோரேபியோ என்கின்ற மந்திரம் கூறி கழுத்திலும் மார்பிலும், அகோர பீஜ மந்திரம் கூறி இரு கைகளிலும் ருத்ராட்சம் அணிய வேண்டும். 15 ருத்ராட்சங்கள் கொண்ட மாலையை வாமதேவா எனமோ என்கிற மந்திரம் கூறி வயிற்றில் அணிய வேண்டும். அல்லது பஞ்சபிரம்ம மந்திரங்களை பிரணவமான ஓங்காரத்தோடு சேர்ந்த 5 முறை கூறி 3, 5 அல்லது 7 ருத்ராட்ச மாலைகளை அணியலாம். அல்லது நமசிவா என்னும் திருவந்தடத்தை ஓதியே ருத்ராட்சங்களை அணியலாம். ருத்ராட்சம் அணிபவன் கள், ஊன் அதாவது மாமிசம், பூண்டு, வெங்காயம், பெருங்காயம், முருங்கக்காய் ஆகியவற்றை தன் உணவில் சேர்க்கக்கூடாது. மலைமகளே, வெளுத்த ருத்ராட்சத்தை அந்தணர்கள் மட்டுமே அணியலாம். நல்ல சிவந்த ருத்ராட்சம் சத்திரர்களுக்கு நலம் பெயர்ப்பெயர் நலம் பெயர்ப்பது. வெளுத்த மஞ்சள் நிற ருத்ராட்சம் வைசியர்களுக்கு உகந்தது. வேளாளர்கள் கருத்து ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். இது வேதம் வகுத்தபடி பிரம்மச்சாரி, இல்வாழ்வான், வானப்பிரஸ்தன், துறவி நால்வருமே ருத்ராட்சம் அணிய வேண்டும். இதை அணிய பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உமையே, முதலில் நெல்லிக்காய் அளவு உள்ள ருத்ராட்சயத்தையும், அதன் பின் இதை விட சற்று சிறிதான ருத்ராட்சத்தையும் அணியலாம். அரித்தது, சொரசொரப்பற்றது, பூச்சி கடித்தது, துளையற்றது என்கிற ருத்ராட்சங்களை நலன் விரும்புபவன் அணியக்கூடாது. ருத்ராட்சம் எனது சிவலிங்க வடிவானது. ருத்ராட்சம் நெல்லிக்காய் அளவிலிருந்து சிறிதாகி கடலை அளவு உள்ளதாக திகழ்கிறது. சிறிய ருத்ராட்சமே மிகச்சிறந்தது. அனைத்து ஆசிரமத்தவர்கள், அனைத்து வர்ணத்தவர்கள், பெண்கள், வேளாளர்கள் என அனைவரும் எப்பொழுதும் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பது சிவனது கட்டளை. சர்வாசிரமானாம் வர்ணானாம் ஸ்ரீ சூத்ராணாம் சிவாஜ்ஞயா தார்யா சதைவ ருத்ராட்சா யதீனாம் பிரணவேனகி. சிறிய ருத்ராட்சமே மிகச்சிறந்தது. அனைத்து ஆசிரமத்தவர்கள், அனைத்து வர்ணத்தவர்கள், பெண்கள், வேளாளர்கள் என அனைவரும் எப்பொழுதும் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பது சிவனது கட்டளை. துறவிகள் பிரணவ மந்திரத்தை கூறி ருத்ராட்சம் அணிய வேண்டும். நெற்றியில் திருநீர் அணிந்து, உடலில் ருத்ராட்சம் அணிந்து, நாவில் திரையம்பக மந்திரத்தையோ திருவைந்தளத்தையோ ஓதிபவர்வனை காணி சிவபெருமானையே கண்ட பலன் கிட்டும். பார்வதி, ருத்ராட்சம் பல வகைத்தது என்றேன் அல்லவா? அதன் வேறுபாடுகளை கூறுவேன். அது போக மோட்சங்களை தரவல்லது. ஆகவே பக்தியோடு கேட்பாயாக. ஒருமுகமுடைய ருத்ராட்சம் சாட்சாத் சிவனது சுரூபமே. அது போக மோட்சம் அருளவல்லது. ருத்ராட்சம் பூஜிக்கப்படும் இடத்தை விட்டு திருமகள் வேறு இடம் செல்லாள். அங்கு தீவினை தொடராது. அவ்விடத்தில் வசிப்பவர்களது விருப்பங்கள் நிறைவேறும். இருமுகமுள்ள ருத்ராட்சம் தேவதேவன் என்று அழைக்கப்படும். தேவதேவன் என்று அழைக்கப்படும். அனைத்து நலன்களையும் தரும். அது பசுவை கொன்ற பாவியையும் தூய்மையாக்கும். 3 முகமுள்ள ருத்ராட்சம் எடுத்த காரியத்தை நிறைவேற்றி தரும். நல்ல கல்வியை தரும். 4 முகமுள்ள ருத்ராட்சம் பிரம்மதேவரது சுரூபமானது. அதை தரிசித்தாலும் அணிந்தாலும் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நால்வகை பேர்களையும் தரும். 5 முக ருத்ராட்சம் காலாக்ரி ருத்ர ரூபமானது. அது எதையும் செய்யும் திறன் படைத்தது. முக்தி தருவது, விருப்பங்களை பூர்த்தி செய்வது, பாவங்கள் அனைத்தையும் பசுக்குவது. 5 முக ருத்ராட்சம் காலாக்னி ருத்ர ரூபமானது. அது எதையும் செய்யும் திறன் படைத்தது. முக்தி தருவது, விருப்பங்களை பூர்த்தி செய்வது, பாவங்கள் அனைத்தையும் பசுக்குவது. 6 முக ருத்ராட்சம் ஆறுமுகன் திரிமேனியானது. அதை வலது கையில் அணிய பிரம்மகத்தி முதலிய பாவங்களை தொலைத்துவிடும். மகேஸ்வரியே, 7 முகம் உள்ள ருத்ராட்சம் அனங்கனான மன்மதன் சுரூபமானது. அதை அணியும் வறுமையாளனும் செல்வந்தன் ஆவான். 8 முக ருத்ராட்சம் 8 மூர்த்தி திருவுருவான பைரவர சுரூபமானது. அதை அணிபவன் நீண்ட ஆயுளை பெறுகிறான். இறந்தவின் முத்தலை சூலமேந்தி சிவனாகவே ஆகிறான். 9 முக ருத்ராட்சம் 8 பைரவரோடு கூடிய கபில முனிவரின் திருமேனியானது. மேலும் சைலபுத்ரி முதலிய 9 துர்க்கைகளின் சுரூபமானதும் அவள் வாசம் செய்யும் இடமானதும் ஆகும். பக்தியோடு இடது கையில் இது அதை அணிய ஐயமின்றி எனக்கு சமமான செல்வந்தனாவான். மகேஷி, 10 முகம் கொண்ட ருத்ராட்சம் சிவன் நாராயணது அம்சமாகும். அதை அணிய விருப்பங்கள் அனைத்தையும் பெறுவான். 11 முகம் உள்ள ருத்ராட்சம் ஸ்ரீ ருத்ரனது சுரூபமே. அதை அணிய எங்கும் எதிலும் வெற்றியே. 12 முகம் உள்ள ருத்ராட்சத்தை தலையில் அணிய மித்ரன், ரவி முதலிய 12 ஆதித்யர்களும் அவன் தலையில் வாசம் செய்வர். 13 முகம் உள்ள ருத்ராட்சம் விஸ்வேதேவர்களது சுரூபம். அதை அணிபவன் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறி சௌபாகியத்தையும் பரம மங்களத்தையும் பெறுகிறான். 14 முக ருத்ராட்சம் ஸ்ரீ பரமசிவனது சுரூபமாகும். இதை பக்தியோடு தலையில் அணிய பாவங்கள் தீயினில் தூசாகும். மனைவர்களே, இவ்வாறு பல முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தில் 14 வகைகளை கூறினேன். இனி இந்த ருத்ராட்சங்களை அணிவதற்கான மந்திரங்களை கூறுவேன். ஆசையோடு கேள். இங்கு ஒரு குறிப்பு. ஒருமுக ருத்ராட்சத்திலிருந்து 14 முகம் உள்ள ருத்ராட்சம் வரை அணிவதற்கான மந்திரங்கள் எண்வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 1. ஓம் ஹ்ரீம் நமஹ. 2 முகத்திற்கு ஓம் நமஹ. 3 முகத்திற்கு ஓம் கிளீம் நமஹ. 4 ஓம் ஹ்ரீம் நமஹ. 5 முக ருத்ராட்சத்துக்கு ஓம் ஹ்ரீம் நமஹ. 6 ஓம் ஹ்ரீம் ஹும் நமஹ. 7 ஓம் ஹும் நமஹ. 8 ஓம் ஹும் நமஹ. 9 ஓம் ஹ்ரீம் ஹும் நமஹ. 10 ஓம் ஹ்ரீம் நமஹ. 11 ஓம் ஹ்ரீம் ஹும் நமஹ. 12 ஓம் க்ரௌம் க்ஷம் ரௌம் நமஹ. 13 ஓம் ஹ்ரீம் நமஹ. 14 முக ருத்ராட்சத்திற்கு ஓம் நமஹ. இம்மந்திரங்களை ஓதிய ஒவ்வொரு ருத்ராட்சத்தையும் அணிய வேண்டும். தூக்கத்தையும் சோம்பலையும் விடுத்து விருப்பங்கள் நிறைவுற வேண்டும் என்னும் குறிக்கோளுடன் ஈடுபாடும் பக்தியும் கொண்டு இந்த ருத்ராட்சங்களை அணிய வேண்டும். ருத்ராட்சம் அணிந்தவனை காணில் பூதப்பிரேதம், பிசாசு, இன்னல் தரும் சாகினி, டாகினி முதலிய துர்தேவதைகள் பயந்து ஓடும். ஏவல், பில்லி, சூனியம் முதலிய அபிசாரங்கள் இவனை அணுக. பார்வதி, ருத்ராட்சம் அணிந்தவனைக் கண்டு சிவனான நான், சிவன் நாராயணன், துர்காதேவி, கணேசர், சூரியன் மற்றும் உள்ள தேவதைகள் அனைவரும் மனம் மகிழ்கின்றனர். இவ்வாறு ருத்ராட்சத்தின் பெருமைகளை நன்கு அறிந்து தர்மம் செழித்தோங்க பக்தியோடு முறைப்படி மந்திரங்களை கூறி ருத்ராட்சம் அணிய வேண்டும். முனிவர்களே, சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கூறியவற்றை உங்கள் கேள்விக்கு விடையாக கூறினேன். இதுவரை வித்தியேஸ்வர சம்ஹிதையை கூறினேன். இது அனைத்து சித்திகளையும் தரவல்லது. சிவ பரம்பரொழுது கட்டளையால் முக்தியையும் தருவது. இத்துடன் முதலாவது சம்ஹிதையான வித்தியேஸ்வர சம்ஹிதை சிவமகாபுராணத்திலே முற்றுப்பெறுகிறது. ஸ்ரீ சிவமகாபுராணம் 2வது சம்ஹிதை ருத்ர சம்ஹிதை. அதிலே முதலாவது கண்டம் சிருஷ்டி கண்டம். அதில் அத்தியாயம் 1, 2. இதிலே முதல் 3 ஸ்லோகங்களை பார்த்து தொடர்ந்து நாம் அந்த சிவமகாபுராணத்தை காண்கின்றோம். விஸ்வோத்பவஸ்திதிலயாதிஷு ஹேதுமேகம் கௌரீபதிம் விதித தத்துவமனந்த கீர்த்திம் மாயாஸ்ரயம் விகதமாயம் அச்சிந்திய ரூபம் போதஸ்வரூபம் அமலம் ஹி சிவம் நமாமி. முதல் ஸ்லோகம். உலகின் தோற்றம், இருப்பு, ஒடுக்கம், விஸ்வோத்பவ ஸ்திதி லயாதிஷு ஹேதும் ஏகம். உலகின் தோற்றம், இருப்பு, ஒடுக்கம் ஆகிய முத்தொழிலுக்கு ஒரே காரணமாக இருப்பவர் மலைமகளாகிய உமையம்மையின் கணவர் கௌரீபதிம். விதித தத்துவம் அனந்த கீர்த்தி. அனைத்து தத்துவங்களையும் அறிந்தவர், எல்லையற்ற புகழுக்கு இலக்கானவர். மாயாஸ்ரயம், மாயையை தனக்கு கைப்பாவையாக கொண்டவர். விகத மாயம் அச்சிந்திய ரூபம், ஆனால் மாயையில் சிக்காமல் தனித்திருப்பவர். அச்சிந்திய ரூபம், எண்ணுதற்கு அரிய சுரூபம் உடையவர். போதஸ்வரூபம் அமலம், ஞானமே வடிவானவர். தூய்மைக்கு தூய்மையானவர். சிவம் நமாமி, இவ்வாறான சிவபெருமானை வணங்குகிறேன். இங்கு இறைவனுடைய எண்வகை குணங்களையும் இங்கே வர்ணிக்கிறார் வியாச பகவான். 2வது ஸ்லோகம். வந்தே சிவம் தம் பிரகிருதேர் அநாதிம் பிரசாந்தம் ஏகம் புருஷோத்தமம் ஹி ஸ்வமாயையா கிருத்ஸ்னமிதம் ஹி சிருஷ்ட்வா நபோவதந்தர் பகிராஸ்திதோயஹா. வந்தே சிவம், அந்த சிவனை வணங்குகிறேன், சிவபெருமானை வணங்குகிறேன். யாரது? பிரகிருத்தேர் அநாதிம், பிரகிருத்தியான மாயைக்கு முன்பிருந்தே தொன்று தொட்டு இருப்பவர். பிரசாந்தம், அமைதியான நிலையில் விளங்குபவர். ஏகம், என்றும் ஒன்றாகவே விளங்குபவர், அதாவது எதிலும் கலப்பற்றவர். புருஷோத்தமம் ஹி, புருஷஸ்ரேஷ்டர். ஸ்வமாயையா கிருத்ஸ்னமிதம், தனது மாயையாலேயே இப்பிரம்மாண்டத்தை படைத்து ஆகாயம் போல் அதன் உள்ளும் புறமும் ஒரே சீராக பரவி நிற்பவர். நபோவதந்தர் பகிராஸ்திதோயஹா, இப்பிரம்மாண்டத்தை தனது மாயையாலேயே படைத்து ஆகாயம் போல அதன் உள்ளும் புறமும் ஒரே சீராக பரவி நிற்பவர், இவ்வாறான சிவபெருமானை வணங்குகிறேன். 3வது ஸ்லோகம். வந்தேந்தரஸ்தம் நிஜ கூட ரூபம் சிவம் ஸ்வதஸ்ரஷ்டுமிதம் விசஷ்டே ஜகந்தி நித்யம் பரிதோ பிரமந்தி யத் சந்நிதோ சும்பக லோகவத்தம். இரும்பு காந்தத்தால் ஈர்க்கப்பட்டு அதை ஒட்டியே சுழன்று ஆடி வருவது போலத்தான் இவ்வுலகம் அந்த சிவபெருமானை ஒட்டியே சுற்றி சுழன்று வருகிறது. இவ்வுலகையும் அவர்தான் தன்னிலிருந்தே படைக்க நினைத்து படைத்தார். அனைத்து உயிர்களின் உள்ளத்தும் அந்தர்யாமியாக விளங்குபவரும் அவரே. அவரது திருமேனியோ மிக மிக கூட்டமானது, அதாவது ரகசியமானது, நிஜ கூட்ட ரூபம். அவ்வாறான சிவபெருமானை பக்தியோடும் வணக்கத்தோடும் வணங்குகிறேன். வியாசமுனிவர் கூறுகிறார், உலகத் தந்தையான சிவபெருமானையும் தாயான பார்வதி பிராட்டியையும் அவர்கள் குமாரனான மகாகணபதியையும் வணங்கி இப்புராணத்தை கூற முற்படுகிறேன். முன்பொரு சமயம் நைவிசாரண்யத்தில் வசிக்கும் சவுனகர் முதலிய மகர்ஷிகள் மிகுந்த பக்தியோடு சூத புராணிகளை வினவினர். ரிஷிகள் கேட்கிறார்கள், சான்றோரான சூதரே, வித்யேஸ்வர சம்ஹிதை சாத்தியம் சாதனம் என்கிற இரு பிறவிகள் கொண்ட ரமணீயமான உயர்ந்த கதையாகும். இதுவரை அக்கதையை தாங்கள் கூற நாங்கள் கேட்டோம். சிவபெருமான் அடியார்களிடம் கொண்ட கருணையை காட்டுவதாக அமைந்தது அது. தங்கள் திருவாய் அமுதமாக வெளிப்போந்த அக்கதைகளை கேட்டு எங்கள் மனம் இன்னும் முழு நிறைவை அடையவில்லை. ஆகவே மேலும் மேலும் கேட்க விரும்புகிறோம். சிவபெருமானது உத்தமமான சுரூபத்தை இப்பொழுது கேட்க விரும்புகிறோம். பார்வதி பரமேஸ்வரர்களது சரிதாமிரதத்தையும் கூற வேண்டுகிறோம். நிர்குணரான மகேஸ்வரன் உலகில் சகுண ரூபராக திருமேனி மேற்கொள்வது ஏன்? அதை எவ்வாறு ஏற்கிறார்? எவ்வளவோ விசாரம் செய்தாலும், அதாவது ஆராய்ச்சி செய்தாலும் சிவதத்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே. உலகத் தோற்றத்திற்கு முன் சிவபெருமான் எந்த சுரூபத்தோடு இருந்தார்? படைப்பின் நடுவில் பகவான் எவ்விதமான லீலைகளை செய்து கொண்டு உலாவினார்? படைப்பின் முடிவில் அவர் எவ்வாறு விளங்குகிறார்? அகில உலகங்களுக்கும் நன்மையே புரியும் ஸ்ரீ சங்கரர் எவ்வாறு எதனால் மகிழ்ச்சி கொள்கிறார்? அப்படி மகிழ்வுறும் இறைவன் தன் அடியார்களுக்கும் மற்றோருக்கும் எவ்வாறான உயர்ந்த நற்பயன்களை அளிக்கிறார்? இவை அனைத்தையும் எங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும். பரமசிவன் வெகு விரைவில் மனமகிழ்ச்சி கொள்பவர், அதாவது ஆசுதோஷி என நாங்கள் கேட்டிருக்கிறோம். கருணை கடலான அவர் அடியார்கள் படும் துயர்களை காண சகியாதவர் என்றோ? நான் முகன், ஸ்ரீநாராயணன், மகேஸ்வரன் என்னும் மும்மூர்த்திகளும் சிவனது திருமேனியிலிருந்து தோன்றியவர்கள் அல்லவா? அவர்கள் தோன்றிய விதமும் மற்ற சரித்திரங்களையும் உமையம்மையின் தோற்றம் மற்றும் திருமணம் பற்றிய கதைகளையும் கூற வேண்டும். அவர்களது இல்லறம் முதலிய திருவிளையாடல்கள் பற்றியும் மேலும் உள்ளதையும் கூற வேண்டுகிறோம். நீங்கள் குற்றம் காணா குணக்குன்றல்லவா? சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் உயர்ந்த விஷயம் பற்றி கேட்டிருக்கிறீர்கள். அதுவும் பரமசிவனை பற்றியல்லவா கேட்டிருக்கிறீர்கள்? ஆகவே நீங்கள் பெரும் பாக்கியசாலிகள், புகழ்ச்சிக்கு பாத்திரமாகிறீர்கள். சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை சாத்விகம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்களின் பார்ப்பட்ட மனிதர்களையும் ஆனந்த கடலில் மூழ்கடிக்கச் செய்யும். ஆண்களோ பெண்களோ யாரையும் புனிதப்படுத்தும். கங்கை அகம்புறம் உள்ள மாசுகளை களைவது போல் சிவ கதைகளை கேட்பவன் சொல்பவன் மற்றும் ஆசையோடு கேட்க துடிக்கும் மக்கள் ஆகிய அனைவரையும் தூய்மையாக்கும். அந்தணர்களே, சிவனது திருக்கதைகளை கேட்டு போதும் என்று எவன்தான் கூறுவான்? ஒருவேளை பசுக்கொலை புரியும் தீவினையாளன் கூறினாலும் கூறுவானாக இருக்கலாம். உலகியல் பற்றை துறந்த சான்றோர்களும் சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை அவாவுடன் கேட்டு மகிழ்கின்றனர். ஏனெனில் அவரது திருக்குணங்கள் உலகியல் பற்று என்னும் பெருநோய்க்கு சிறந்த மருந்து, மனதிற்கும் செவிக்கும் இனிய விருந்து, விரும்பியதெல்லாம் தரும் கற்பகத்தரு. சம்போர் குணானுவாதாத் கோ பிரஜயே கோ பிரஜேத புமான் விஜாகா வினா பசுக்ரம் திரிவித ஜனானந்தகாராத் சதாஹா கீயமானோ விதிருஷ்ணைச்ச பவரோ கௌஷதோபிகி மனஸ்ரோத்ராதிராமச்ச யத சர்வார்த்தத சபை. சான்றோர்களே, நீங்கள் விடுத்த வினாக்களுக்கு ஏற்ப ஏதோ என் புத்திக்கு எட்டியவரை சிவனது திருவிளையாடல்கள் பற்றி கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் கவனமாக கேளுங்கள். நீங்கள் இப்பொழுது கேட்பது போலத்தான் முன்பொரு சமயம் சிவஸ்வரூபரான ஸ்ரீமன் நாராயண தேவலால் நாரத மகரிஷி தன் தந்தையான பிரம்மதேவரிடம் கேட்டார். தன் தனையன் நாரதர் கேட்கவே மனம் மகிழ்ந்த சிவபக்தரான பிரம்மதேவர் மகனான நாரதரை கொண்டாடி மகிழ்வித்து சிவபெருமானது திருப்புகழை கூறலானார். முன்பொரு சமயம் பிரம்மதேவரது திருமகனான முனிஸ்ரேஷ்ட ஸ்ரீ நாரதர் மனதை ஒருநிலைப்படுத்தி தபம் செய்யலானார். இமயமலையின் தாழ்வரையில் ஓர் அழகான குகை, அதன் அருகே தேவநதியான கங்கை வேகமாக பாய்ந்து ஓடுகிறது. அங்கு அழகே நிரம்பிய திவ்யமான ஓர் ஆசிரமம். தெய்வீக திருநோக்குடைய நாரதர் அவ்வாசிரமத்திற்கு சென்று உறுதியான நிலையில் பத்மாசனத்தில் அமர்ந்து பிராணாயாமம் மூலம் மூச்சை அடக்கி மன தூய்மையோடு அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமே என்கிற எண்ணம் வெளியாகுமாறு சமாதி நிலையில் தவம் இயற்றலானார். இவ்வாறு நாரதர் தவம் இயற்றுவது கண்ட இந்திரன், இந்த நாரதர் எனது இந்திர பதவியை பறிக்க எண்ணுகிறார் போலும் என்றெண்ணி கலங்கி வருந்தி அவரது தவத்தை கலைக்க காமதேவனை மனத்தில் நினைத்தான். காமன் வரவே நாரதரது தவத்திற்கு ஊறு விளைவிக்க கட்டளையிட்டான். காமனும் தன் நண்பனான வசந்தனை அழைத்து கொண்டு அங்கு சென்று செருக்கோடு தவத்தை கலைக்க தன் திறமை அனைத்தையும் வெளிப்படுத்தினான். வசந்தனும் செருக்கி பல பல கலைகளை செய்தான். ஆனால் நாரதரின் மனம் துளியும் சலிக்கவில்லை. சிவபெருமானது திருவருளால் காமன் வசந்தனது முயற்சிகள் யாவும் வீணாயின. அவர்களது செருக்கும் நலிந்தது. சௌனகாதி மகரிஷிகளே, இதன் காரணம் தெரிகிறதா? சிவன் அருளாலே காமனது காமனை நாரதரிடம் பலிக்கவில்லை. முன்பொரு சமயம் இங்குதான் சிவபெருமான் தவம் செய்தது. முனிவர்களது தவத்தை கெடுக்கும் காமனை எரித்ததும் இங்குதான். தன் கணவன் காமன் இறந்தது கண்டு அறற்றிய ரதிதேவி காமனை உயிர்ப்பிக்க தேவர்களை வேண்ட அவர்களும் அகில உலகிற்கும் நலமே விழையும் சிவபரம்பொருளை வேண்டினர். இறைவனும், தேவர்களே, சிறிது காலம் கழித்து மன்மதன் பிழைத்தெழுவான். இங்கு நின்று கொண்டு நாற்புறமும் எவ்வளவு தூரம் வரை ஒருவன் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் வரை காமதேவனது கணைகளின் திறமை செல்லாது என்பது நிச்சயம். ஆகவே இங்கு அவனது திறன் வீணே ஆகும். இறைவன் கூறியபடி இங்கு நாரதரது தவத்திற்கு மன்மதனால் இடையூறு செய்ய இயலவில்லை அல்லவா? காமனும் வசந்தனும் வந்தபடியே சொர்க்கம் சென்று இந்திரனிடம் முனிவரின் பெருமையையும் தான் அடைந்த தோல்வியையும் கூறிவிட்டு அவனிடம் அனுமதி பெற்று தன் இருப்பிடம் சென்றனர். இந்திரன் வியந்தவாறே நாரதரை புகழ்ந்தான். ஆனால் சிவனது மாயையில் சிக்கி மயங்கியதால் நாரதருக்கு தனது முன் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை நினைவிற்கு கொண்டு வர இயலவில்லை. உண்மையில் இவ்வுலகில் சிவபெருமானது மாயையை அறிவதென்பது எவ்வுயிருக்கும் இயலாததொன்றே. அவரது திருவடி தாமரைகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அடியவர்களைத் தவிர மற்ற உலகினர் அனைவரும் அவரது மாயையில் சிக்கி தவிப்பரே ஆகும். துர்கேயா சாம்பவி மாயா சர்வேஷாம் பிராணிநாமிக பக்தம் வினார்பிதாத்மானம் தயா சம்மோஹியதே ஜகத்து என்று சொல்லும்படி நாரதரும் சிவபெருமானது திருவருட்கணையினாலேயே வெகு நாட்கள் தவத்தில் லயித்திருந்தார். தான் செய்த தவம் முழுமை பெற்றுவிட்டதென்று நினைத்த அவர் தன் தவத்தை முடித்துக் கொண்டார். சிவ மாயையில் மயங்கி தன் நிலை மறந்த நாரதர் மன்மதனையே உண்மையில் வெற்றி கொண்டோமே என்றெண்ணி சற்றே செருக்கடைந்தார். மன்மதனை வென்றது பகவானது மகிமையால் என்பதை அவர் மறந்தார். இவ்வாறு மாயையில் மயங்கி மதியிழந்த நாரதர் தான் காமனை வெற்றி கொண்டதை கூற கைலாயம் சென்றார். அச்சமயம் அவர் சற்றே செருக்கியிருந்தார். கைலி சென்று பரமசிவனை வணங்கி தானே உயர்ந்தவன், தானேதான் மன்மதனை வெற்றி கொண்டவன் என்று எண்ணி சிரிக்கி நடந்தது அனைத்தையும் பரமனிடம் எடுத்து கூறினார். அவர் கூறியது அனைத்தையும் திருச்செவி சாற்றியருளிய சிவபரம்பொருள் தனது மாயையில் மயங்கியதாலேயே மதனனை வெற்றி கொண்டதன் உண்மை காரணத்தை அறியாது தனது அறிவையும் இழந்து நிற்கும் நாரதரைக் கண்டு பின்வருமாறு கூறலானார். ஸ்ரீ ருத்ரரான சிவபெருமான் கூறுகிறார், அப்பா நாரதா, நீயோ சிறந்த அறிவாளி, நீ மிக்க புண்ணியசாலி. நான் சொல்வதை கவனமாக கேள். இனிமேல் எங்கும் எப்பொழுதும் இப்பொழுது என்னிடம் கூறிய மாதிரி கூறிவிடாதே. அதிலும் முக்கியமாக ஸ்ரீ நாராயணன் எதிரில் இந்நிகழ்ச்சியை பற்றி கூறிவிடாதே. வேறு யாரிடமும் கூட கூறிவிடாதே. நீ பெற்ற சித்தியை பற்றி எவரிடமும் கூறாதே. அது ரகசியமானது. நீ எனக்கு மிகவும் அன்பான அடியவன். ஆகவேதான் இதை கட்டாயப்படுத்தி சொல்லுகிறேன். நான் கட்டளையிட்டு சொல்வதன் காரணம், நீ விஷ்ணு பக்தன், இருந்தும் எனது அடியவன். நாரதரிடம் இவ்வாறு பலப்படியாக கூறியதோடு நடந்த நிகழ்ச்சியை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். சிவ மாயையில் சிக்கி மயங்கிய நாரதர் சிவனது அறிவுரைகளை தனக்கு நன்மை பயப்பனவே என்று கொள்ளவில்லை. இப்பொழுது நாரதர் பிரம்மலோகம் சென்று பிரம்மதேவரை வணங்கி, தந்தையே, நான் எனது தவ வலிமையால் காமனை வெற்றி கொண்டு விட்டேன் என கூறினார். இதை செவியில் கொண்ட பிரம்மதேவர் சிவனது திருவடி கமலங்களை சிந்தித்து வணங்கி இதன் உண்மையான காரணத்தை அறிந்து தன் மகனிடம், இனி இதை பற்றி எங்கும் கூறாதே என்று தடுத்தார். சிவனது மாயையில் மயங்கியதால் மனதில் செருக்கு முளைவிட தன் இயல்பான அறிவை இழந்த நாரதர் தனது முழு விருத்தாந்தங்களையும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் கூற ஸ்ரீ வைகுண்டம் சென்றார். நாரத முனிவரை கண்ட பகவான் எழுந்தோடி வந்து மாறுபுற தழுவினார். முனிவர் வந்துள்ள காரணத்தை இறைவன் முன்பே அறிந்தவர் ஆதலால் நாரதரை தனது ஆசனத்தில் அமரச் செய்து சிவபெருமானது திருவடிகளை மனதில் தியானித்தவாறே கேட்கலானார். ஸ்ரீ விட்டு கேட்கிறார், அப்பனே, நீ இப்பொழுது எங்கிருந்து வருகிறாய்? இங்கு வந்த காரணம் என்னவோ? முனிவரே, நீங்கள் புண்ணியவான். தங்களது வருகையால் நான் தூய்மை பெற்றேன். பகவான் கூறியதை கேட்டு மதத்தால் மயங்கி செருக்குற்றிருந்த நாரதர் தனது முழு விருத்தாந்தத்தையும் சற்றே செருக்கிய நிலையில் பகவானிடம் கூறினார். நாரதரது செருக்கான சொற்களை கேட்ட பகவான் ஸ்ரீ விஷ்ணு மனத்திரையிலேயே அவரது காமஜயத்தை பற்றிய உண்மையான காரணத்தை முழுமையாக அறிந்து மேலும் கூறலானார். முனிசிரேஷ்டரே, தாங்கள் கொடுத்து வைத்தவர் தவத்தின் பொக்கிஷம். தங்கள் இதயமோ பறந்தது. பக்தி, ஞானம், வைராக்கியம் அற்றவர்களது மனத்தில் அனைத்து துன்பங்களுக்கும் தோற்றுவிடமான காமம், மோகம் முதலிய மனோவிகாரங்கள் வெகு விரைவில் குடிபுகும். நீங்களோ நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஞானமும் வைராக்கியமும் எப்பொழுதும் உங்களுடனே இருப்பவை. அப்படி இருக்க தங்களிடம் காமத்தின் விகாரம் எவ்வாறு தோன்றும்? நீங்களோ பிறவி தொடங்கி எந்த ஒரு வேற்றுமை எண்ணமும் இல்லாது தூய மனத்துடன் இருப்பவர். இவ்வாறு பகவான் ஸ்ரீ ஹரி கூறிய அனைத்தையும் செவியுற்ற முனிசிரேஷ்டரான நாரதர் உறக்கச் சிரித்த வண்ணம் மனதாலேயே பகவானுக்கு அஞ்சலி செலுத்தி பின்வருமாறு கூறலானார். இறைவான் தங்களது கருணை என் பக்கம் இருக்குமானார். காமதேவன் தன் ஆளுமையை எப்படித்தான் என் மீது செலுத்த முடியும்? இவ்வாறு கூறி பகவானது திருவடிகளை தரையார வணங்கி மனம் போல எங்கும் உலாவரும் நாரதர் அங்கிருந்து வெளிச்சென்றார்.